கோயில் சுடுகாடு கொள்புளித்தோல் நல்லாடை தாயுமிலே தந்தையிலே தான் கனியன் காணேடி. வரிசையா வைக்கிற பல பரிகாரம் சொல்றான். அவனுக்கு கோயில், அவனுக்கு இருப்பிடம், அவன் அரண்மனை. கோயில் என்றால் கோனா ராஜா, இல்லென்றால் இருக்கிற இடம். அவன் இருக்கிற அரண்மனை எது தெரியுமா? சுடுகாடு. பரிகாரமா சொல்றான். வீடு வீடு சுடுகாடுன்னு சொல்லல, இடம் சுடுகாடுன்னு சொல்ல. அவன் அவன் பெரிய அரவணப்பா. அந்த பெருமானுக்கு அரவணை எதுனா சுடுகாடு. அவ பரியாசம் பண்ற போது அவன் இடத்த சுடுகாட்ட சுடுகாடுதாயா அவனுக்கு பெரிய அரவணை. இப்படி உங்க கடவுளுக்கு சுடுகாடுதான் அரவணையா இருக்கு, இவனை போய் நீங்க கடவுள்னு சொல்றீரே என்று அவள் சுத்தலாக கிண்டலாக கேட்கிற கேள்வி. இன்றைக்கு எத்தனை மாற்று மதத்தவர் கேட்கிறார்களோ அத்தனை கேள்வியும் அன்றைக்கே கேட்டு விட்டாங்க, அத்தனைக்கும் பதில் சொல்லிட்டாங்க அவங்க. கோயில் சுடுகாடு, பிணம் சுடுகிற இடம்தான் அவனுக்கு பெரிய அரண்மனை. சரி, அவன் இடுப்பில் கட்டியிருக்கிற ஆடை கொள்புளித்தோல் நல்லாடை. நல்லாடைன்னா ஜருகை போட்ட ஆடை, ஜருக வஸ்திரம். ஜருக வஸ்திரமா அவனுடைய உள்ளரை வந்து பூ வேலை செய்ததா பார்த்து புளித்தோல மேல கோடு போட்டிருக்க, அதுதான் ஜருக வேலை பண்ண ஒரு ஆடைன்னு அவன் கட்டிட்டு இருக்கான். கொலை செய்த, ஏன்னா அவன் கொலை செய்ய மாட்டாங்க பாருங்க பௌத்தன், ஒரு உயிரை கொலை செய்து அந்த கொலை செய்த ஒரு புலியினுடைய ஆடையை அந்த தோலை அவன் உடுத்திருக்கிறான். கொல் புலி தோல், அந்த கொல் என்பது கொல்லக்கூடாது. கொல்லாமை என்பது எங்களுடைய விரதம், பௌத்தனுடைய விரதம் கொல்லாமை. அப்படி இருக்கிற நிலையிலே நீங்கள் ஒரு உயிரை கொண்டு அந்த உயிருடைய புலியின் தோலையே நீங்கள் இடையிலே கட்டி இருக்கிறான் அவன் என்று சொன்னால் அவனை ஒரு கடவுளாக ஏற்க முடியுமா என்று அவள் கேட்கிற. அது போகுது. அப்பா அம்மா இல்லாதவன், ஊர் பேரு தெரியாதவன், அப்பம் பேர் அம்மா பேரு தெரியாத அழியாவன், ஒரு அனாதி. இப்படித்தான பரியாசம் பண்ணுவாங்க. ரொம்ப ஒத்தனை கேவலப்பட்டனா, தாய் தந்தை பேர் கூட தெரியாதவன், தாய் தந்தை இல்லாதவன், தாயுமிலி தந்தையிலி. அவனுக்கு தாய் கிடையாது தந்தை கிடையாது என்று நீங்களே சொல்றீர்கள். அவன் அனாதி. இறைவனுக்கு பிறந்ததுண்டா? இறைவன் பிறந்ததில்லை. இறைவனுக்கு தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, ஏன்னா பிறப்பில்லாத. இதுதான் நம்முடைய சாஸ்திரம். சைவ சமயத்தினுடைய சாஸ்திரத்தையே வைத்து பௌத்தர்கள் கேட்கிறார். அவனுக்கு தாய் இல்ல, தகப்பன் இல்ல, இவனை போய் நீங்க ஒரு தலைவன் சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்ல, தான் தானியன் அவனுக்கு ஆதரவே கிடையாது. அவனுக்கு சொந்தக்காரர்கள் சுற்றத்தார்கள் போக்குவரத்து அவனுக்கு யாரும் இல்ல, உண்டே ஒரே ஒரு ஆளா இருக்கான் தனியன். நாம் ஏகன் சொல்ற கடவுள் ஒருவன் தான், ஒரே ஒரு கடவுள் தான் அவனுக்கு, வேற யாரும் இல்லை. பாக்கியம் இல்லாமல் தான் ஒருவனே என்று சமாளிக்கிறான், எல்லாத்தையும் ஆட்சி படைக்கிறான் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்றான். அத அவன் பரியாசமா கேட்கிறான். தான் தனியன் என்று கேட்கிற அந்த பௌத்தன் கேட்ட கேள்வியை மாணிக்கவாசகர் வாங்கி ஒரு பெண், அந்த பெண்ணை ஊமை பெண்ணை பார்த்து கேட்பது போல எத்தனையும் சொல்லி காணேடி. இதை நீ ஆராய்ந்துவார், இதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணிப்பார், நீ எப்படி சிவன் கடவுளாக முடியும் என்று அவள் கேட்டார். அதற்கு அவள் பதில் சொல்றான். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும், அவனுக்கு தாய் கிடையாது அவனுக்கு தந்தை கிடையாது, அவன் அப்பா அம்மா அதான் வாங்கி ஒத்துரும் இல்ல, அவனை வாரிச்சு அவனுக்கு இல்ல. நான் அவன் போய் அடிச்சோமான, அவனை அடிச்சதையோ என் பிள்ளைய அடிச்சேன்னு கேட்கறதுக்கு அப்பா வர மாட்டாரு, அம்மா வர மாட்டான், அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அதனால தைரியமா போய் நம்ம அடிக்கலாம்னு என்று நீ போய் அடிப்பாயானா? தாயுமிலி தந்தையிலே தான் தனியன், அவனுக்கு சுற்றத்துல பக்கத்துல எந்த விதமான போர் வீரர்களோ பாதுகாப்புக்கு படையோ கிடையாது, ஒரே ஒரு ஒண்டியான ஆள்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் நீ தாக்க போனா நீ அவன்கிட்ட எதுக்கு நிக்க முடியாது. அவன் கொஞ்சம் கோபப்பட்டானால் காயில் உலக அனைத்தும் கல் பொடி கான் காழலோ, நீ அவனை சாதாரண ஆடுன்னு நினைச்சிட்டு அப்பா இல்ல அம்மா இல்ல அவனை அடிச்சா எழுத்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, இவன் தனி ஆளா இருக்கான் ஒண்டி கட்டியா இருக்கிறான் என்பது போல் அவனை இழிவா நினைத்துக் கொண்ட அவனிடத்தில் நீ போருக்கோ சண்டைக்கோ அடிக்கவோ நீ அவனை இடத்துல முயன்று போனால் என்ன நடக்கும்? அவன் கொஞ்சம் கோபிச்சா போன, எதுவும் செய்ய வேண்டாம், கையால அவன் எதுவும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் கோபித்தான் ஆனால் கல் பொடியாகும், மலை தூளாகும். கல்லுனா மலை, மலை தூளா போயிடும். நீ மலை மாதிரி அவனிடத்த போனாலும் தூசி மாதிரி நீ உதிரி அப்படியே பல பலன் உதிர்ந்து விடுவார். அவனிடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஆற்றல் அவனுக்கு இருக்கு. அவன் தனியனாயிருக்கான் நீ நினைத்துக் கொள்ளாதே. அவனிடத்தில் இருக்கிற வலிமை எவ்வளவுன்னா மலையை கூட அவன் பொடி பண்ணி விடுவான். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் என்று அதற்கு விடை சொன்ன. ஆகவே அவனை இழிவா பேசாதே. இழிவா பேசி அவனை இடத்துல சண்டைக்கு போயிடலாம், அவனை தாக்கி விடலாம் என்று நினைக்காதீர்கள். அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவள் என்று அந்த பெண் பதில் சொன்னார். பயணங்கள் மாயா வடு செய்தான் காணி அயனை பிரம்மதேவனை அனங்கனை மன்மதனை அந்தகனை அந்தகன் என்று சொல்லுகிற ஒரு ராட்சசனை சந்திரனை சந்திரன் என்று சொல்லும்படியான ஒரு தேவனை இந்த நாலு பேரையும் பயணங்கள் அடையாளம் மாயா நீங்காத மாயாவான பயணங்கள் அப்படி மாத்திக்கும். அழியாத அடையாளங்கள் அவங்க உடம்பிலே ஏற்படும்படி வடு செய்தான் காயப்படுத்தி விட்டான். அயனை அவன் உடம்பிலே ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி விட்டான். இந்த பிரம்மதேவன் சிவனை எதிர்த்து பரியாசம் பண்ணி சிரிச்சான். கைலாயத்திலே சிவபெருமான் இருக்கார். அந்த சிவபெருமானை சேமிப்பதற்கு பிரம்மா விஷ்ணு எல்லாரும் போனார்கள். அந்த நேரத்துல சிவனை பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, நடை சாத்தியது. அப்ப எல்லாரும் வெளியில காத்துக்கிறாங்க. பிரம்மா தனியா ஒரு பார்வையில உட்கார்ந்துருந்தார். அப்போ பார்வதி வந்தாள். அவள் அந்த சிவனை சேமிப்பதற்காக அந்த பார்வதியை பார்த்து அந்த பிரம்மதேவனுடைய நாலாவது அஞ்சாவது அப்ப பிரம்மதேவனுக்கு அஞ்சு தலை மேலிருந்த தலை கலகலகலன்னு சிரிச்சு பார்வதி திருப்பி இன்று ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டான். நீ ஐந்து தலையினை பார்க்க போறே, இதை உட்கார்ந்துருக்கேன் யானும் அஞ்சு தலையன் தானே. அதாவது சிவனுக்கு ஐந்து தலை, நானும் ஐந்து தலையன் தானே ஒன்னு அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து சிவன் தான் நான் சொல்றான் என்று அவள் கோபப்பட்டு கொண்டு போய்விட்டாள். சிவனிடத்திலே போய் முறையிட்டாள். சிவன் அங்கேருந்து ஒரு வைரவரை அனுப்பி அவனை மேல் தலை அதுதான் திருச்சிதன் தலை அப்படியே கிள்ளி எடுத்துட்டு வாண்ட மேல் தலைய கிள்ளி எடுத்தாச்சு. இப்ப அஞ்சு தலை உள்ளவன் பேச மாட்டான், இம்மை நாலு தலை தானே ஆயிட்டு. ஆகவே அவனுடைய தலையை கீழி அவனுக்கு ஒரு வடு உண்டு பண்ணினான், ஒரு அடையாளம் உண்டு பண்ணினான். அந்த அடையாளம் இன்னைய வரல இருக்கு. நாலு தலையா தான் இருக்க தர அஞ்சு தலையா இல்ல. மாயா பயணங்கள் அழியாத அடையாளங்களை வடு செய்தான் காயமாக இருக்கும்படி செய்து விட்டான் காணேடி. செய்யலாமா இப்படி ஏதோ ஒரு பரியாசமா சிரிச்சுட்டாங்கிறதுக்காக அவனை ஒரு தண்டனை கொடுத்து அவனுக்கு ஒரு அடையாளம் இப்படி ஒரு மாயாத அடையாளத்தை அவனுக்கு உடம்புல உண்டு பண்ணினானே, இதெல்லாம் உங்க கடவுளுடைய ஆற்றலா, இது பெருமையாகுமா கடவுளுக்கு என்று அவர் கேட்கிறார். அனங்கனை அது மாதிரி இப்ப பிரம்மனுக்கு சொல்லிட்டு இப்ப அனங்கனுக்கு சொல். அனங்கன் என்றால் மன்மதன். மன்மதன் என்ன பண்ணான், சிவபெருமான் யோகத்தில் இருக்கிறார். அவர் யோகத்தை கலைக்கணும். யோகத்தை கலைச்சி சிவபெருமானை உமாதியோடு சேர வச்சு பிறகு அங்கே ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணி தங்களுக்கு உதவிக்காக அந்த குழந்தைய அழைச்சிட்டு போகணும்னு தேவர்கள்லாம் ஒன்று கூடி விட்டார். அப்போ சிவனது அந்த யோகம் கலைஞ்சாத்தான் தங்களுக்கு குழந்தை கிடைக்கும், சிவகுமாரன் கிடைப்பான். அப்போ சிவனுடைய அந்த யோகத்தை கலைக்க வைக்கணும்னா மன்மதன் ஒருத்தனால்தான் முடியும். மன்மதன் தான் காமத்தை தூண்டக்கூடியவர். அவன் போய் சிவபெருமானுக்கு காமத்தை தூண்டுனா யோகத்தில் இருந்து கலைஞ்சு காம பர்வத்தராக பார்வதியோடு சேருவார், குழந்தை கிடைக்கும்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணார்கள். இந்திரன் பிரம்மா திருமால் எல்லாரும் அவன்கிட்ட சொல்றான், நீ போய் அவரை அம்பு கொடுத்து காம பர்வத்தனை ஆக்கணும், உன்ன தவிர அதை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அவர் சொல்றான், நான் எல்லாரையும் காம பர்வத்தனை ஆக்குவேன், ஆனா இறைவனை என்னால் செய்ய முடியாது, அதை நான் செய்யறது தப்பு, என்ன போய் சொல்லாதீங்க, என்னை மன்னிச்சு விடுங்கள்னு கேட்டார். அப்ப அவர்கள் என்ன என்ன சொன்னார்கள், நீ அங்க போய்தான் அங்க போனா சிவபெருமான் என்னை கொண்டு போட்டு விடுவார், அழித்து விடுவார், அவருக்கு முன்னு நான் போறது நியாயம் தான். அங்கே போய் நீ அழியலன்னு சொன்ன இப்பவே நாங்க சாவு போட்டு உன்னை அழித்து விடுவோம் என்று பயமுறுத்தினார். அவன் யோசனை பண்ணான், குட்டுப்பட்டாலும் மோதிரையாக குட்டு போடுவோம், செத்தாலும் சிவபெருமான் இடத்துல போய் சாவோம்,
இந்த பிரம்மாவிடத்திலிருந்து
மகாவிஷ்ணுவை சாபம் வாங்கியா நான் சாபம் என்று சொல்லி நான் சேரி போறேன். அதுக்கப்புறம் நான் வெள்ள வளர்ச்சி அம்பு போட்டு சிவபெருமானை காம பிரவசனாக்கு முயன்ற போது சிவபெருமான் ஞானக்கண்ணை திறக்கிறார். காமத்தை வெல்லுவது அறிவுதான் வெல்ல முடியும். அதனால நெற்றி கண்ணை திறக்கிற வேறு இந்த கீழ்கண்ணை திறந்தா பயன் இல்லை. நெற்றிக்கண் காமத்தை வெல்லும். வந்திருக்கிறவன் காமன், அறிவுதான் காமத்தை வெல்ல முடியும், ஞானக்கண் தான் நெற்றிக்கண். அவன் ஞானத்தை திறந்த உடனே ஞானம் நெருப்பாக போய் மன்னதையே அழிச்சு அவன் சாம்பலாக அவனை சாம்பலாக போகும்போது அவன் உடம்பே இல்லாத அடையாளம் அவனுக்கு ஆச்சு. அங்கம் இல்லாதவனாக அவனை ஆக்கிவிட்டார். இப்படி செய்யலாமா, இதெல்லாம் நியாயமா என்று அவள் கேள்வி கேட்கிற. அந்தகனை, அந்தகன் என்றவனை பற்றி ஒரு வரலாறு. இது அந்தகன் என்ற பெயருக்கு ரெண்டு பொருள் இருக்கு. அந்தத்தை செய்பவன் அந்தகன், சாக்காட்டை உண்டாக்குறவன் யமன். அந்தகன் என்ற வார்த்தைக்கு அந்தம் ஒருவருடைய ஆயுளின் முடிவை உண்டாக்கி கொடுப்பவன், சாக வைப்பவன், உயிரை பிரித்து கொண்டு போவன் யமன் ஒரு பொருள். இன்னொன்று அந்தகன்னா கூடன் ஒரு பொருள். ஒரு ராட்சசன் அவன் இருட்டை உண்டாக்குவான், எல்லார் கண்டுக்கும் மறந்துவான், எல்லாருக்கண்ணும் இந்த இருட்டுல பார்க்க முடியாம எல்லாரையும் குருடா ஆகிடுவான். அப்படி எல்லாரையும் குருடா ஆக்கி அங்க வர்றவரெல்லாம் அடிச்சு போட்டு தான் சாப்பிடுவான். இப்படி அக்கறை ஒண்ணிட்டு இருக்கிறான் ஒரு ராட்சசன். அவனுக்கு மேல் எல்லாரையும் குருடாக்குறவன் அந்தகன். ஏன் அந்தகனா? அவன் அந்தகன் இல்ல, அவன் குருடன் அல்ல, அவன் மற்றவரை குருடாக்குற இருட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு மாயம் அவனுக்கு தெரியும். அவன் இருக்கிற இடத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட எல்ல வரையில கும் இருக்கு, பக்கத்துல என்ன இருந்தாலும் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இருட்டை உண்டாக்குவான். பல பேர் இருக்கிற இடத்துல போய் இருந்து ஒரு இருட்டை திடீர் என்று உண்டாக்குன உடனே எல்லாருடைய கண் பார்வையும் இருட்டுல எப்படி கண்டு தெரியும். அதனால எல்லாரும் குருடாகுவார்கள். அப்ப எல்லாரையும் தன் இருட்டினாலே குருடாக்க செய்கிற ஆற்றல் உடையவனுக்கு அந்தகன் பேர். யமனையும் காலால் உதச்சி அவன் உயிரை மாற்றிருக்கார், அந்த கதையை வச்சிடலாம். அந்தகன் என்பவனையும் தன்னுடைய சூலத்தால் சுற்றி அவனையும் கொண்டிருக்கிறார். அட்ட வீரட்டம்னு எட்டு வீரட்டம் இருக்கிறது. யமனை உதச்சது திருக்கடையூர். இந்த அந்தகன் என்ற சூரனை சம்ஹாரம் பண்ணது திருக்கோவலூர். திருக்கோவலூர் ஒரு வீரட்டம். ஆகவே இந்த அந்தன் என்ற வார்த்தையில ரெண்டு கதையுமே வச்சுவான். ரெண்டு பேரே இப்படி இறைவன் கொள்ளலாமா? சந்திரனே, சந்திரன் தக்க யாகத்திலே அவிர்வாகம் வாங்க போனான். சிவனுக்கு ரோகமா அந்த யாகத்துக்கு போனதுனாலே அங்கே வீரபக்தருடைய காலில் பட்டு அவன் தேஞ்சு போனான், அவமானப்பட்டு போனான். அப்படி ஒரு கதை அவன் தேஞ்சு போனதுக்கு கதை. இப்படியெல்லாம் இந்த நான்கு பேர்களையும் மாயா பயணங்கள் அழியாத அடையாளங்களை வடிச்செய்தான், பழி உண்டாகும்படியாக செய்தான். இத்தனை பேரையும் கொள்கிற ஒரு மாதக செயலை செய்திருக்கிறான் உங்கள் கடவுள். இவன் எப்படி கடவுளாக முடியும்? அவன் கேட்கிற விதம் எப்படி இறைவனே இறைவன் அல்ல, இறைவனாக முடியாது என்பதற்காக அவர்கள் கேட்கிற விடைகள். இப்போ அதுக்கு விட இவள் சொல்ற, நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தாள் சயமன்றோ வானவத்தில் தாங்குழலாய் சாகலோ. ஏன்னா இந்த நாலு பேரும் இறைவனாலே தண்டிக்கப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள் சொல்ற பைத்தியார்த்தனா? அந்த நாலு பேரும் யார்கிட்ட போய் சண்டை போட்டார்கள்? இந்த உலகத்த ஒரு ராஜா இன்னொரு ராஜாட்ட சண்டை போடுவான, அது மாதிரி இந்த பிரம்மா போய் ஒரு திருமாலிட்ட சண்டை போட்டா தலை போச்சு, அல்லது வேற ஒரு இந்திரனோட சண்டை போட்டாலும் தலை போயிருச்சு. சிவனிடத்திலேயே சண்டை போட்டுட்டான். பெரியவரிடத்திலே சண்டை போட்டு தோத்து போனா அது பெருமை அல்லவா? அதாவது மோதிர கையால் குத்து வாங்கினது மாதிரி அல்லவா? அது வெற்றி தானே இவர்களுக்கு, எப்படி தோல்வியா? இறைவனிடத்திலே போய் இப்படி ஒரு தண்டனை பெற்றிருப்பார்களே, ஆனால் அது இவர்களுக்கு வெற்றி. வேறு யாரிடத்திலும் போய் இவங்க ஒரு இன்னொருத்தண்டை போய் அடி வாங்கினேன்னு சொன்னா அது அவமானம். இறைவனிடத்திலே நான் அடி வாங்கினேன்னு சொன்னா அது அவமானம் அல்ல, அது வெற்றி அப்படின்னு அவன் கேக்குற. நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தாள், மூன்று கண்களை உடைய சிவபெருமானே இந்த நான்கு தேவர்களையும் தண்டித்திருப்பானே, ஆனால் அது அவர்களுக்கு சயம் அன்றோ வெற்றி அல்லவா? எப்படி தோல்வியாகும், எப்படி இழிவாகும்? அது பெருமைதான். இத்தனை பேர்களுக்கும் இதனாலே ஒரு பெருமை உண்டாயிற்றை தவிர அவர்களுக்கு இழிவு உண்டாகவில்லை. இது இறைவனால் பெற்ற, இது இறைவனிடத்தில் இறைவனிடத்துல போய் வெற்றி வாங்கினார்கள், இரவிடத்தில் தோற்றாலும் அது இருக்குதான் என்பதாக அவள் அதற்கு பதில்
சொல்லிவிட்டார். தலையறுத்து தேவர் கணம் வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் நேடி.
தக்கையாக கதையில வந்ததை நீ சொல்ற. தக்கனையும் தக்ஷன் என்று சொல்கிறவன் பிரம்மாவினுடைய புத்திரன், பிரம்மாவினுடைய மகன். அவன் தான் முதல் பிரம்மாவுக்கு பிறவில்லை, அவன் மனசிலிருந்து பிறக்கிறான். பிரம்மா மனசுல நினைச்சான், நினைச்ச மாத்திரத்தில் அங்கிருந்து உற்பத்தி ஆகி வந்தவன். அவனை பற்றி அவனுடைய கதையில அப்படி சொல்லப்படுது. அந்த தக்ஷன் என்று சொல்லுகிறவன் தன் சிவபெருமானை வேண்டி பல வரங்களை எல்லாம் வாங்கினான். தன்னுடைய பெரிய வரபலத்தினாலே பல யாகங்களை எல்லாம் செய்தான். அதன் பிறகு தனக்கு பிறந்த 27 பெண்களை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. அப்ப 27 தேவர்களை கொடுத்து விடலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த எல்லா பெண்ணும் சேர்ந்து என்ன சொன்னார்கள், நாங்க எல்லாரும் ஒரே கணவனை தான் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறோம், நீங்க 27 பேர் வேற வேற கணவனுக்கு கொடுக்க கூடாது, ஒரே ஒரு ஆளை பார்த்து எங்களை 27 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ அப்படின்னார்கள். அப்ப அவன் அழகா இருக்கிறவன் யாருன்னு பார்த்தோம்னே சந்திரனை தேர்ந்தெடுக்கிறான். தேவர்களே ரொம்ப அழகுள்ளவன் சந்திரன் தான். அதனால அந்த சந்திரனை அழைத்து இந்த 27 பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், இந்த 27 பெண்ணை நீ சமமா பாவித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டான். சரி என்று கல்யாணம் பண்ணி கொண்டானே தவிர அப்படி வாழ்க்கை கத்துற போது என்ன பண்ணிவிடுகிறான் சந்திரன், அது ரோகிணி என்ற ஒரு பெண்ணிடத்திலே மட்டும்தான் அதிக அவன் காதல் வைத்திருக்கிறான், மற்ற பெண்களிடத்திலே அவன் அதிக காதல் வைக்கவில்லை. அது மற்ற பெண்களுக்கு துயரமா இருந்தது. தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் முறையிட்டார்கள், என்னுடைய கணவர் ரோகிணியிடத்தில் மட்டும்தான் அன்பு வச்சிருந்தார், இங்கே 26 பேரையும் துண்டு கூட பார்க்கறதில்லை என்றதா சொன்னார்கள். அதனாலே தட்சன் நான் அவனை கூப்பிட்டு சாபம் கொடுக்கிறான். என்ன சாபம் கொடுக்கிறான், நீ எல்லாரையும் சமமா பாதிக்காதனால உனக்கு க்ஷயரோகம் வரும். க்ஷயரோகம் என்று சொன்னால் குறைஞ்சு போகிற நோய், க்ஷயம் என்ற வார்த்தைக்கு தேய்ந்து போதல் பட முடியாது, க்ஷயம் என்பதற்கு குறைந்து போதல். இப்ப நெஞ்சுக்குள்ள அந்த நுரையீரல் என்று சொல்லுகின்ற ஒன்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நுரையீரலுடைய ஒரு கொப்பளமும் அப்படியே உள்ளற பல திராட்சை குளம் மாதிரி இருக்குமாங்க அந்த காற்று பற்றி. அதுல ஒன்னொன்னும் ஒரு நோயினால அடிக்கப்பட்டு ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே போடும், ஒரு ஈரலே போடும், ஒரு ஈரலோடு சில பேர் வாழ்வாங்க. அது என்ன ரோகம்னு தெரியுன்னா க்ஷய ரோகம். க்ஷயம் என்பது குறைந்து கொண்டே வர வர தேய்ந்து கொண்டே போகிற ஒன்று. அது மாதிரி நோய் வரட்டும்னார். அப்ப சந்திரனுக்கு 16 கலைகள், 16 ஆற்றல், அந்த ஆற்றல் குறைய ஆரம்பிச்சு ஒவ்வொரு கலையா குறை அந்த கலையா தேய்ந்து கொண்டே வருகிறது. 3 கலையா இருக்கிற போது தன்னுடைய பாவத்தினருடைய இந்த பழியை போக்குறதுக்கு யாரால் உதவி செய்வார்களா என்று பிரம்மாவிட்ட போய் கேட்கிறார். அவரால் முடியல, பெருமாள்கிட்ட போய் கேட்கிறார், பெருமாளாலும் முடியல. கடைசியில சிவபெருமான் கால்ல விழுந்து வேண்டுகிறான். சிவபெருமான் சரி என்று சொல்லி அவனை தலையில தூக்கி செய்ய கொள்கிறார். நீ என்றும் இந்த 3 கலையோடு இருப்பாயாக, என் தலையில் இருக்கிற போது உனக்கு 3 கலை உனக்கு உண்டு. இந்த பூலோகத்தில் நீ தோன்றுகிற காலத்தில் தக்ஷன் விட்ட சாபத்தை நான் மாற்ற மாட்டேன், ஆனா அதுக்கு எதிர் சாபம் வந்திருக்கேன். அவன் சொன்னது போல நீ 16 கலையும் சேர்த்து முழுக்க மறைந்து போவாய். அப்புறம் பிறகு நீ ஒவ்வொரு கலையா அந்த 16 வளர்ந்தும் போவாய். நான் வளர்ச்சி அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன், அவன் கொடுத்த சாபத்தினாலே தேயும், பிறகு என் சாபத்தினாலே வளர்வாய். ஆக வளர்வதும் தெய்வதும் வளர்வதும் தெய்வதும் ஆகவே இருந்து கொண்டிருக்கா, வேற வழி இல்லை என்று சொல்லிவிட்டேன். சரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 15 நாள் தேஞ்சாலும் 15 நாள் வளர்ந்து சுகமா இருக்கிற வாழ்வு இருக்குன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு விட்டான். இந்த செய்தி தக்கனுக்கு தெரிந்தது. தக்கன் சிவபெருமானிடத்திலே விரோதமாயிட்டான். என்னுடைய விரோதியை நீ ஆதரித்ததுனாலே எனக்கு நீ விரோதி அப்படின்னா அவ அப்படி ஒரு முறை உண்டா, எனக்கு நண்பன் அந்தனுக்கு நண்பனுக்கு ஒரு நண்பன் தான், அந்த நண்பனே எனக்கு நண்பன் தான், ஆனா எனக்கு ஒரு விரோதி, அந்த விரோதிக்கு ஒரு நண்பன் இருப்பானால் அந்த நண்பன் எனக்கு நண்பன் ஆக முடியாது, எனக்கு விரோதி தான் என்று இந்த சிவபெருமானை தட்சன் விரோதி ஆக்கி கொண்டான். அந்த சிவனுக்கு விரோதமா யாகம் பண்ணணும். இதுவரை எல்லாரும் சிவனை கூப்பிட்டு யாகத்துல முதல் அவனுக்கு அரிசி கொடுத்துட்டான், மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் அரிசி கொடுப்பார்கள். சிவனை கூப்பிடுறது இல்ல, சிவனுக்கு முதல் அரிசி கொடுக்கறது இல்ல, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்து பெருமாளையே உட்காரவை என்று பெருமாளை உட்கார வச்சு ஒரு யாகம் பண்ண ஆரம்பித்தான். அந்த யாகத்தை இறைவன் அழிக்கிறதுக்கு வீரபத்திரர்ல அனுப்புறார். அந்த வீரபத்திர வந்து யாகத்தை அழித்து விடுறார். அப்படி அழிக்கிற போது ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு விதமான அவமானங்கள் அங்கே ஏற்படுகின்றன. அதெல்லாம் பின்னாடி நான் அந்த கதையெல்லாம் இப்ப விரிச்சா சிரமமா இருக்கு. இதற்கு பிறகு உந்தியார் என்ற ஒரு தலைப்பு வரப்போகுது. அந்த இதில் இந்த தத்தியானத்தை பத்தியே ரொம்ப விரிவா பார்க்கிற இடம் வருது, அங்க பாத்துக்கலாம். அதுல தட்சனுக்கு ஒரு தண்டனை, தட்சனை தலையை வெட்டி போட்டார். தட்சன் உடம்பு வேற, தலை வேற விழுந்து போச்சு. எச்சன் அந்த யாகத்துல எச்சன் ஒருத்தன், எச்சன்னா எஜமானன், யாகத்தை தலைமையாக உட்கார்ந்து கொண்டு நடத்துகிறவன் இருக்கானே அவனுக்கு யஜ்ஞன், யஜ்ஞன் அது சரியான வடமொழிச்சோர், யஜ்ஞன் யாகத்தை தலைமையாக இருந்து நடத்துகிறவன், திருமால் தான் உட்கார்ந்துருக்கான். யாகத்தை தலைமையாக நடத்துவன் திருமால், அவங்களையும் வெட்டியாச்சு. எச்ச தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து ரெண்டு பேரு தலையும் வெட்டி தேவர்கணம் தொக்கனை, தேவர்கணம் தேவர் கூட்டமாக, தொக்கணம் கூட்டமாக வந்தவர்கள் எல்லாரையும் தொலைத்ததுதான், எல்லாரையும் நீ அவமானம் செய்துதான் என்னேடி. அப்படி அவமானம் செய்யலாமா? இத்தனை பேரு தலை வெட்டலாமா? இத்தனை பேர் அவமானம் படுத்தலாமா? இவர் எப்படி உங்களுக்கு கடவுளாக? அவன் கேட்கறது, அதாவது தகாத காரியத்தை செய்து விட்டதுனாலே அவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் என்பதுதான் அவர்கள் கேட்கிற கேள்வி. தலைவன் அல்ல என்பதற்கு கேட்டார். அதுக்கு அவன் பதில் சொல்றார், தொக்கணவன் அவர் தம்மை தொலைத்தருளி அருள் பொது தங்கு, எச்சனுக்கும் நிகழ்த்தலை அற்று அருளினன் கண் சாரலோ. அங்கு வந்தவர்களை எல்லாம் தலை வெட்டினான் என்றதை மட்டும் நீ கதையில வச்சுட்டு கேள்வி கேட்டு நிறுத்தி விட்ட. அந்த கதையில அடுத்த பின்னாடி வருகிற கதை என்னன்னு நீ பாத்தியா? அத்தனை பேரையும் தலை எடுத்து அவமானம் பண்ண பிறகு எல்லாரும் சேர்ந்து இறைவன் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்ப இறைவன் எல்லாருக்கும் திரும்ப அனுகிரகம் பண்றான், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துறான். இந்த தக்கனுக்கும் தலை கொடுக்கப்படுகிறது. அந்த தக்கனுடைய தலையை தூக்கி வைங்கன்னாங்க. தக்கனைய தலையை தேடிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டை வச்சு எங்க யாரத்துக்கு போட்டிருந்தான், எவனோ ஒருத்தன் போய் அந்த ஆட்டு தலையை எடுத்தாந்து வச்சுட்டான். ஒரு வீரபத்திரர் என்ன பண்ணார், தக்கனை ஒரு தலையை தூஞ்சாந்து வை தக்கன் தலையன்னு ஒட்டுட்டோம்னு இறைவன் சொன்னார். அவங்க அந்த தலையை வைக்க ஒட்டிட்டு எல்லாரும் திரும்ப அனுக்கிரகம் பெறணும்னு இறைவன் அனுக்கிரகம் கொடுக்கிறார். ஆனா அந்த வந்த பைரவருக்கு மட்டும் தக்கன் பரிகாசம் பண்ணினான். அவன் பரிகாசம் பண்ற தலையை மீண்டும் அவனுக்கு கூடாது, வாய் பேசாத ஆட்டு தலையை வச்சு சொல்லி அந்த ஆட்டை கொண்டு போய் அவனுக்கு தலையை வச்சார்கள். கொட்டின அந்த தக்கன் அன்னையில இருந்து தலை ஆடாது ஆடாயிருந்தே அவன் ஆட ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு அவனுக்கு பழைய அறிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அறிவினாலே வேதத்தில் இருக்க ருத்ரம் எல்லாம் சொல்றான். ருத்ரத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன கேட்கிறான், எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும், தனக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கேட்கிறான். அப்படி கேட்கும்போது இந்த ஆடு மே மே மேங்கும் இல்லையா, இந்த வினாவுக்கு ஊமை பெண் பதில் சொல்றது. எப்பவும் கேட்கறது ஒரு பெண், அதுக்கு விடை சொல்றவன் ஊமை பெண், அரசனுடைய ஊமை பெண் வாய் திறந்து பேச ஆரம்பித்து பதில் சொல்கிறாள். அவளுக்கு இந்த சைவமே தெரியாது. அவள் பௌத்த மதத்தினுடைய அரசனுக்கு மகளாயிருந்து பௌத்தர்கள் சொல்கிற போதனையே காதில் வாங்கினவள். ஆனால் இறைவனுடைய திருவருளால் ஞானம் பெற்று அவள் இந்த சைவ பரமாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அவளுக்கு வந்து விட்டார். அவள் சொல்றாள்,